இயேசுவினுடைய மரணத்தை போல் வேறு ஒரு மரணமும் இந்த உலகத்திலே இருந்ததில்லை. மனிதர்கள் பிறந்தார்கள், மறைத்தார்கள். சிலரை ஞாபகத்திலே வைத்திருக்கிறார்கள், பலர் மறக்கப்பட்டார்கள். ஜனாதிபதிகள் மறிக்கிறார்கள், பிரதம மந்திரிகள் மறிக்கிறார்கள், பெரிய பிரபலமான பேர் கொண்டவர்கள் மறிக்கிறார்கள். அவர்களுடைய மரண சடங்கு வித்தியாசமாக எவ்வளவு உயர்வு போகிறதோ அவ்வளவுக்காக அவர்களுடைய மரண அடக்கம் நடத்தப்படுகிறது. பலருக்கு பெரிய ஊர்வலம், பலவிதமான துப்பாக்கி வெடிகள் வானத்தை நோக்கி. நீங்கள் இந்த காட்சிகளை டிவியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களது உயிரிலே அதிகாரமும் இருக்கவில்லை, அவர்கள் உயிரை மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதிகாரமும் இருக்கவில்லை. ஆனால் இயேசு அவர் பேசும் பொழுது யோவான் 10:17-18 பிதாவாகிய தேவன் அவருக்குள்ளாக ஜீவனை கொடுத்தார், அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாயிருக்கிறது. அந்த ஜீவனை ஜனங்களுக்காக நான் அதை கீழே போடவும் முடியும், அதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறேன், அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் மட்டும்தான் சொன்னார். ஒரு யாரும் இதை சொல்லவில்லை, இயேசு மட்டும்தான் சொன்னார். இயேசுவின் மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணம். ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணமாக எதற்காக அப்படியாய் அமைந்தது? சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷனுடைய சரீரத்திலே இந்த உலகத்துக்குள்ளே தமக்கு காண்பித்தபடியால் மனுஷர்களுக்கு தேவ மனுஷனாக அவர் வாழ்ந்து அந்த மரணம் கடைசி நேரத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மரணமாக அமைந்தது. அங்கு நின்ற சிலர் அதை புரிந்து கொண்டார்கள். அவர் மரணத்திலே பயங்கர வல்லமை உண்டு. இது ஒரு பெரிதான ஒரு ரகசியம் வெளியாகிறது. மத்தேயு 27:45 ஆறாம் மணி நேரம் முதல் 9 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் ஒளி கூடாது இருந்து இருள் உண்டாயிற்று. 6 ஏறக்குறைய நடுப்பகல் 12, 9 மாலை 3, அவர் சிலுவையில் அறையப்பட்டது காலை 9, ஏறக்குறைய 6 அவர் சிலுவையில் தொங்கினார். 12 தொடக்கம் நடுப்பகல் மாலை 3 வரை பல காரியங்களை இயேசு பேசிக்கொண்டே இருந்தார். அவற்றை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கவில்லை. ஆனால் அவரது உயிர் அவர் அதை விட்டு கொடுத்து அதை வெளியே விடும் நேரம் வந்ததும் பூமி இருளடைந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். எல்லாம் நடுப்பகரிலே இருட்டாகி போய்விட்டது, ஒளியை காணும். பார்த்தீர்களா சகோதரர்களே? 46 வாசிப்போம். 9 அதாவது மாலை 3 இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஹே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறியாழ்ந்தார். மனித குலத்தின் பாவ சுபாவத்தை உடையவராக, அதை அணிந்தவராக சிலுவையிலே தொங்கியபடியால் அவர் பண்ணின அந்த ஜபத்துக்கு, அந்த கேள்விக்கு தேவன் மறுமொழி கொடுக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு ஜபம், தேவன் அதை கேட்கவில்லை. நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ள மாட்டபடிக்கு அவர் தேவனாலே தள்ளிவிடப்பட்டார். இதை அறிந்து கொள். நாம் இலவச மாவு மன்னிப்பை பெறும்படிக்கே அவர் நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். பாவம் அறியாத அவரை சிலுவையிலே தேவன் பாவமாக்கினார். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த சொற்களின் அர்த்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. 50வது வசனத்திலே இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை அவர் விட்டார். அரவுண்ட் 3 PM 3 மணி அந்த வேளையிலே, அந்த மாலையிலே. அதனாலே தான் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த பழுதற்ற அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து மாலை நேரம் சாயங்காலத்திலே அடிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நிழலாக அமைந்தது, கல்வாரியிலே நிஜமாக முடிந்தது. கடைசியாக அவர் சொன்னார், எல்லாமே முடிந்தது. It is finished. என்ன முடிந்தது? மனிதனுடைய அவனுக்கு தேவையான மன்னிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், தேவனோட உப்புரவாகுதல் எல்லாமே அவர் செய்து முடித்தார். இப்படியாய் அவர் அந்த ஆவியை விட்டதும் 51வது வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மனைகளும் பிளந்தது. Brothers, there was an earthquake. பூமி அதிர்ச்சி உடனே ஏற்பட்டது. God is death shook the earth. அவரது மரணம் பூமியை அதிர பண்ணியது, அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சி என்ன செய்தது தெரியுமா? மலை குன்றுகளை பிளக்க பண்ணியதாம். சில சமயம் நீங்கள் பஸ்ல போகும் நேரத்தில் அந்த ஆற்றை கடந்த அங்கால பக்கமாக, அந்த பதுள்ள பக்கமாக மலைகளை காண்கிறீர்கள் அல்லவா? அவைகள் அந்த கற்கள் பிளக்கிறது என்று சொன்னால் பாருங்கள், எவ்விதமான ஒரு பூமி அதிர்ச்சி அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை. அந்த கல்கள் மலைகள் பிளந்தது. செய் பூமியும் அதிர்ந்தது. இப்படியாய் எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மரிக்கும் பொழுது நடக்கவில்லை, ஒருவருக்குமே இது நடக்கவில்லை. Nothing took place. 54வது வசனத்திலே 100க்கு அதிபதியும் அவனோட கூட இருந்த, அதாவது 100 சோல்ஜர்ஸுக்கு அதிபதியாக இருந்த ஒருவன், Let's say, I don't know, a captain. அவன் இவைகளை கண்டு காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பூமி அதிர்ச்சியையும் இந்த சத்தங்களையும் எல்லாவற்றையும் கண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். See, it was supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மரணம். இப்படியாய் யார் மரிக்கும் பொழுதும் நடக்கவில்லை, நடக்கவும் மாட்டாது. ஏன்? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன், தேவகுமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தினை பாருங்கள், கல்லறைகள் திறந்தது, சவக்குழி அங்கே கல்லறைகள் அந்த பூமி அதிர்ச்சியிலே திறக்கப்பட்டது. நித்திரை அடைந்திருந்து, அதாவது ஏற்கனவே எப்பொழுதும் செத்துப்போன அநேக பரிசுத்தவான்கள் அதற்குள்ளே இருந்தார்கள். ஆனால் கல்லறைகள் திறக்கப்பட்டாலும் அவர்கள் அவருடைய மரணத்தின் வலமையிலே வெளியே இருந்து எழும்ப அதிகாரம் கிடைக்கவில்லை. ஏன்? இயேசு இன்னும் உயிர்த்தெழவில்லை. எல்லாவற்றிலும் அவர் முதல்வராய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை நியமித்தபடியினாலே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இன்னும் 3 நாட்கள் இருக்கிறபடியினால், அவர் மரித்ததும் பூமி அதிர்ந்தது, கல்லுகள் பிளந்தது, அந்த அந்த சபக்காலில் இருந்த அந்த கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் உள்ளே இருந்தவர்கள் வெளியே வர முடியவில்லை. இல்லை.
அவர்கள் எப்பொழுது வெளியே வந்தார்கள்? அதிலே போடப்பட்டிருக்கிறது 53வது வசனத்தில், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அதாவது 3 நாளைக்கு பின்பு, இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே, அதாவது எருசலேமிலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அது உயிர்த்தெழுதலுக்கு பின்பு. But their graves were opened because of the earth shook. There was an earthquake the moment he gave up his spirit. அவருடைய ஆவியை அவர் விட்ட பொழுது அவர் சொன்னால், ஒருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை எடுத்துக் கொள்கிறேன். ஹே மேன், அவர் மட்டும்தான் அப்படி சொல்லலாம், யாரும் அப்படி சொல்ல முடியாது. சகோதரர்களே, இதிலே நாங்கள் வாசித்ததிலே முதலிலே அவதானித்தோம், தேவாலயத்தின் சிறைச்சிலை 2 கிழிந்தது. தேவாலயத்திலே அங்கே இருந்த திரைச்சிலையினுடைய, அதனுடைய உயரம் 60 அகலம் 30, இப்படியாக அதனுடைய அந்த சீலையின் திரைச்சிலையின், இது இந்த இருக்கிற திரைச்சிலை நான் நினைக்கிறேன் இது ஒரு 3 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆக இருக்கும் என்று. ஆனால் அந்த தேவாலயத்தின் திரைச்சிலையினுடைய கனம், அதனுடைய திக்னஸ் 3 இன்ச்சஸ், 3 அங்குலங்கள். அதை யாரும் கிழிக்க முடியாது, எவராலும் அதை பிக்க முடியாது. இயேசு மரித்த உடனே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருந்த அந்த திரைச்சீலை, ஏன் அந்த திரைச்சீலை அங்கே இருந்தது? அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் அங்கே இருந்தார். 7 குத்துவிளக்குகள் அங்கே இருந்தது, செருபீன்ஸ் அங்கே இருந்தது. In the Mount Mercy Seat, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தபடியினாலே பாவியாகிய மனுஷர் பாவ நிவர்த்திக்காக அந்த சம்பளத்தை கட்டாது, தேவனுடைய முறையின்படி வராது, உள்ளே போனால் எவராகுதல், உடனடியாக அவர்கள் மரித்து போவார்கள். உடனடியாய் எவரும் தப்புவதில்லை. அதனாலே தேவன் அந்த திரைச்சிலையை அவர் போடும்படி அவர் சொன்னார். லேவியர் அகமத்தை எடுங்கள் தயவு செய்து. அதிலே 16 ஆரோனுக்கு அதை சொல்லும்படிக்கு மோசேயினிடத்தில் தேவன் கேட்டுக்கொள்கிறார். 16 2-3 வசனங்கள், கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகச்சிலை நான் காணப்படுவேன், அதனால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த இடத்திலே திரைக்கு உட்புறத்திலே இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன முடிக்கு முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம், எல்லா நேரத்திலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஏன்? அவன் உள்ளே வந்தால் செத்து போவான். பாவியாகிய மனுஷன் தேவனோடு அவர் பிரசன்னத்துக்குள்ளே நுழைய முடியாது. சகோதரர்களே, இது மனுஷனால் ஏற்பட்ட காரியம். தேவன் அந்த திரைச்சிலையை போட வந்தது எங்களுக்காக, நாங்கள் சாகாதபடிக்கு. ஆனால் சகோதரர்களே, இயேசு அந்த சிலுவையிலே ஆவியை விட்ட பொழுது, இயேசு மரித்த உடனே அந்த தேவாலயத்தின் அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழாக, அதை வாசித்துப்பார், மேலே இருந்து கீழாக 2 கிழிந்தது. என்ன காண்பிக்கிறது? இப்பொழுது எந்த ஒரு பாவியும் எந்த ஒரு மனுஷனும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேவன் அண்டை ஒரு தடையும் இல்லாமல் அவரை சந்திக்கலாம். தேவன் மனுஷனோடு ஒப்புரவாகிறார். மனுஷன் அந்த வேலையை செய்திருக்க முடியாது. I believe an angel must have torn that curtain. ஒரு தேவதூதன் அதை மேலிருந்து கீழாக கிழித்திருக்க வேண்டும். மனுஷனால் அதை செய்திருக்க முடியாது. அவரது மரணத்தின் வல்லமை, அந்த இடையே இருந்த திரைச்சிலை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மட்டும் போகலாம், ஆனால் அதற்கு பின்னாலே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. அதற்குள்ளே போனால் மரணம், ஆனால் இப்பொழுது இயேசுவின் மரணத்தினூடாக அந்த திரைச்சிலை இடையே இருந்த அந்த 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 கடந்து போக முடியாத இருந்த அந்த காயம் உடனே எடுபட்டது, அது கிழிந்து போயிற்று.
அது மேலாக கிழிந்தது. அதனால இப்பொழுது எந்த ஒரு மனுஷனும் எவரும் அவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் வல்லமை. இயேசு சிலுவையிலே மரித்த உடனே ஆதாமின் மூலம் பிறந்த பழைய மனுஷன், ஒவ்வொரு பிறந்த பிறக்க போகிற மனுஷனினுடைய பழைய சுபாவ மனுஷன், அவனும் அவருடைய கூட மறைத்தான். ரோமர் 6:6 அப்படியாக கூறுகிறது, The death of Jesus terminates the old order, the old man, the old creation. பழைய சிருஷ்டிப்பு, அந்த பழைய மனுஷன், வஞ்சிப்பினாலே பிறந்த அந்த மனுஷன், பொய்யின் மகன், பிசாசினுடைய பிள்ளை, பழைய மனுஷன், அவரோட கூட அவன் அந்த சிலுவையிலே மறித்தான். இது தேவன் செய்து முடித்தார். 6:6 நாம் இனி பாவச்சுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மறித்தவன் பாவச்சுக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நமக்குள்ளாக இருக்கும் அந்த பழைய சுபாவம், அந்த பழைய மனுஷன், வஞ்சிப்பினாலே பிறந்தவன், பழைய நான், அவன் சிலுவையிலே அவரோட கூட மறித்தான். அவருடைய மரணத்தின் வல்லமை இதை நடப்பித்து வைத்தது. இதை வெளிப்படுத்துதலாக எடுத்துக்கொள்கிறவர்கள் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிப்பார்கள், மற்றவர்கள் கெஞ்சிக் கொண்டு தெரிவார்கள். தேவன் அடைச்சலே, இவை யாவும் தேவன் செய்து முடித்த காரியம். அவர் மறித்த பொழுது நீயும் மறித்தாய், நானும் மறித்தேன். நம்முடைய பழைய மனுஷன் அங்கே கொல்லப்பட்டான். பழைய மனுஷனை தேவன் சர்ச்சுக்கு அனுப்புகிறதா இல்ல, அவனுக்கு கிறிஸ்து பேர் கொடுக்கிறதா இல்ல, பழைய மனுஷனை திருத்துகிறதல்ல, அவனுக்கு மரண தண்டனை. அது எப்பொழுது நடந்தது? இயேசு மறித்த பொழுது. அந்த சிலுவையிலே அவன் மறித்தான். பழைய சுபாவத்தை உடையவன், பாம்பினுடைய சுபாவத்தை உடையவன், சாத்தானின் சுபாவத்தை உடையவன், பாவ சுபாவத்தை உடைய அந்த பழைய மனுஷன், இன்றைக்கு அவரை வைத்து திருத்த பார்க்கிறார்கள் சபைகளிலே பலர். சொல்லப்போனால் அவர்கள் தான் பல இடங்களிலே முதலிடம் எடுக்கிறார்கள். மாமிசம் என்று கூறப்படுகிறது பழைய மனுஷன், தி ஃபிளஷ், தி ஓல்ட் மேன், தி ஓல்ட் செல்ஃப். அவன் மறித்தது, இயேசு மறித்த அந்த இடத்திலே, அதிலே தான். இந்த கொடூரமான இந்த நிலைமை நம் ஒருவருக்குள்ளும் இருக்கணும். இந்த நிலைமை அவரது மரணத்தின் வல்லமையினாலேதான் அவன் அந்த இடத்திலே கொல்லப்பட்டான் என்று ரோமர் 6:6 சொன்னாலும், தொடர்பாக அவன் கொல்லப்பட வேண்டும், தொடர்பாக அவன் இயேசுவின் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பேசுகிறேன். நீங்கள் மாமிசத்தில் ஜீவிக்கிறவர்கள் இதை அறிந்து கொள்ள முடியாது. பழைய மனுஷனுக்கு நாள்தோறும் சிலுவை தேவை, நாள்தோறும் மரணம் அவனுக்கு தேவை. இன்றைக்கு பலர் மாமிசத்தினாலே, பழைய மனுஷனாலே பிடிபட்டு சபைகளிலே பிரச்சனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சில மேய்ப்பர்களாகியும் இருக்கட்டும், போதகர்களாகியும் இருக்கட்டும், இயேசுவின் மரணம் அந்த பழைய மனுஷனை தொடர்ந்து அங்கே அதில் வேலை செய்கிறதில்லை. ஆதலால் இவர்கள் வாழ்க்கையிலே வல்லமை இல்லை. ரோமர் 7:24-25 நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறதுனாலே எனக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது. அதாவது இந்த பழைய மனுஷன் குடிகொண்டிருக்கிறார். யாரை விடுதலை ஆக்குவார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவன் கதறுகிறான். ரோமர் 7:24-25 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயும் பாவ பிரமாணத்துக்கும் ஊழி செய்கிறேன். சகோதரர்களே, பவுலுக்கு விடுதலை கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Thanks be to God who has delivered me from this. இந்த பாவ சரீரம், இந்த பழைய மனுஷன்ல இருந்து விடுதலையாக்கின இயேசுவின் மூலமாய் விடுதலையாக்கிற தேவனுக்கு நன்றி என்று அவன் சொன்னான். பாவத்தோடு இன்னும் போராடி கொண்டிருக்கிறாயா? பழைய மனுஷனிலே பிடிபட்டு பிரச்சனையிலே இன்னும் நீந்தி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு சிலுவையிலே அவன் மரித்தான் என்பதை அறிந்து கொள். அவருடைய மரணம் பழைய அந்த பழைய மனுஷனின் நிலையை அந்த இடத்தில் ஏற்பாட்டியது. The death of Jesus terminates the old creation right on the cross. அந்த சிலுவையிலே பழைய மனுஷனின் சந்ததி நிற்பாட்டப்படுகிறது. ஆதாமின் வம்சம் சிலுவையிலே நிற்பாட்டப்படுகிறது. அந்த பாவ சுவாவம் சிலுவையிலே நிற்பாட்டப்படுகிறது. The cross is the stop sign. அதற்காங்காலே அது வர முடியாது. இதை தேவனுடைய வெளிப்படுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். இது நடந்து முடிந்த காரியம். அதனால் தான் யாரும் நாம் யாரையும் திருத்த முடியாது. புருஷன் மனைவியை திருத்த முடியாது. புருஷன் மனைவி புருஷனை திருத்த முடியாது. Forget it. மறந்து விடு. விடு உன் வேலையை. திருத்த முடியாது. தேவனும் திருத்த மாட்டார். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக புதிய ஒரு மனுஷனை உள்ளே சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு பேர் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் ஸ்தானாதிபதி. ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு பேர் கிறிஸ்தவன் என்று ஒரு இடத்திலும் இல்லை. அவர் நாமத்திலே விசுவாசமாக இருக்கிற எவருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய சிலுவை மரணம் தான் சகோதரர்களே, அந்த பழைய மனுஷரே அந்த இடத்திலே அவர் மரித்த பொழுது அந்த பழைய மனுஷனும் மரித்தான். இதை அறிந்து கொள். இதை எடுத்துக்கொள். இது ஆவியானவருடைய செயல், நடந்து முடிந்த காரியம். ஓ எஸ். கொலோசியர் 3:3 இது இன்னும் தெளிவாக அங்கே கூறப்படுகிறது. கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எப்பொழுது? இயேசு உயிரை விட்ட பொழுது. அவரோடு கூட நீங்கள், நாங்கள் எல்லாரும் மரித்தோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. When Jesus died, you died and I died. பழைய மனுஷன் மரித்தான். இப்பொழுது புதிய மனுஷன் உள்ளே பிறந்தான். We got only by the new creation. இப்பொழுது நாங்கள் இந்த புதிய சிருஷ்டியிலே புதிய மனுஷனிலே நாளாந்த ஜீவியம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பழைய மனுஷன் மறுபடியும் உயிர்த்தெழ வைப்பான். பிசாசு எந்த வேளையிலும் அந்த பழைய மனுஷனை தூண்டி அவனை நெருக்கி அவனை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணி அவனிலே நாங்கள் நாளாந்தம் ஜீவிப்பதற்கு அவன் தூண்டுவான். அவனுக்கு நாளாந்தம் சிலுவை தேவை. அதனால் தான் லூக்கா 9:23 இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன்னைத்தானே வறுத்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவை எதற்கு? நாளாந்தம் அந்த பழைய மனுஷன் அந்த இடத்திலே இருக்க வேணும். இது பெரிதான ஒரு வெளிப்படுத்துதல். இந்த செய்திக்கு, இப்படிப்பட்டதான ஜீவியத்துக்கு, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சபைகள் விசுவாசிகள் அவர்கள் திரும்ப வேண்டும். They must get back to the cross message. They must get back to the crucified life. சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியத்தை விட வேறு ஒரு ஜீவியத்திலும் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. சபையை பின்பற்றலாம், மேய்ப்பனை பின்பற்றலாம், வேதத்தை நீ படிக்கலாம், எதுவும் செய்யலாம், வீட்டுக்கு ஜெபம் பண்ணலாம். நீ இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றதுக்கு ஒரே ஒரு வழி, உன்னை நீயே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை நீ பின்பற்ற வேணும். சபைக்கு வந்து காணாது. 100%க்கு 100% போதாது. to deny yourself. Take up the cross. That's your choice and my choice. You can take it up, just leave it down. சிலுவை எடுக்கலாம் அல்லது எடுக்காமல் விடலாம். நீ சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. உன்னை நீயே வருத்து அந்த சிலுவையை, அவருடைய மரணத்தை நீ அதை அரவணைக்காது, நீ அவரை பின்பற்ற முடியாது. பழைய மனுஷன் உன்னை விட்டவே மாட்டான். பிரச்சனைகள் எதற்கு? வாக்குவாதங்களும் சண்டைகளும் எதற்கு? குழப்பங்களும் தடுமாற்றங்களும் எதற்கு? சபைக்கு சபை போட்டிகளும், போதகர்களுக்கு போதகர்கள், கோபதாபங்களும் கசப்புகளும் எதற்கு? பழைய மனுஷன் இன்னும் உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கிறான். பழைய மனுஷனை மறுபடியுமாக அந்த சிங்காசனத்தில் ஏற்றுவதுதான் சாத்தானின் வேலை இந்த கடைசி காலகட்டத்திலே. அதனாலேதான் 2 Timothy 3 அவ்விதமான ஒரு நிலைக்கு ஜனங்கள் போகிறார்கள். விசுவாசிகள் தற்பிரியர்களாக. இயேசு சொல்லுகிறார், உன்னை நீயே வறுக்க வேண்டும். பிசாசு சொல்லுகிறது, இல்லை, உன்னை நீயே நேசிக்க வேண்டும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்திலே. சபையை விட்டு சபை ஓடுகிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடுகிறார்கள். ஏன்? அந்த பழைய மனுஷன் மறுபடியும் உயிர்த்தெழுகிறான். பிசாசு வேலை செய்வது பழைய மனுஷனுக்கு கூட, தேவ ஆவியானவர் வேலை செய்வது, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யும். அந்த மனுஷன் புதிய சிருஷ்டி, the new creation, the child of God. தேவனாலே பிறந்த அந்த புதிய சிருஷ்டி, அவனுக்கு கூடத்தான் தேவன் வேலை செய்வார். இந்த வெளிச்சம் உனக்கு இல்லையா? சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாய். நீ கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை நீ பின்பற்றுவாய். நீ எந்த சபையிலையும் இருக்கலாம், நீ அந்நிய பாஷை பேசலாம். உன் வாழ்க்கையிலே வல்லமை இருக்கவே இருக்காது. உன் ஜபத்திலே வல்லமை இருக்காது. எந்த ஒரு பிசாசையும் நீ துரத்தவே முடியாது. தேவ பக்தி என்கிற வேஷத்தை அணிந்து உன் காலம் வந்ததும் நீ மறைப்பாய். ஆனால் மெய்யாக வீரட்சி பல இருக்கிறாயா? அது இன்னும் ஒரு காரியம். அதை குறித்து தான் நான் காலையிலே சொன்னேன். அந்த செய்தி பயங்கரமானது சகோதரர்களே. அவருடைய மரணம் பழைய சிருஷ்டி, பழைய மனுஷனை சிலுவையிலே நிப்பாட்டியது. அவனும் அங்கே மரித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது. இதையிட்டுத்தான் பெரிதான வெளிப்படுத்துதல். உங்களுக்கு ஞாபகமா 2 Peter எழுதி முடியும் நேரத்திலே பேதுரு சொல்கிறான், நம்முடைய சகோதரனாகிய பவுல் அவனுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல்களை அநேக காரியங்களை இதை எழுதி வைத்திருக்கிறான். சில காரியங்கள் விளங்கி கொள்ள கஷ்டமாக இருக்கிறது, ஆனாலும் அவைகள் தேவனுடைய வார்த்தை தான். பலர் அந்த வசனங்களை புரட்ட பார்க்கிறார்கள். இன்னும் பலர் சபைகள் இந்த வசனங்களை கவனிப்பதே இல்லை. 2 Corinthians 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்படிப்பட்டதான பாதைகளுக்கு கூட போய்கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்துவுக்காக விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவருக்காக பாடுகள் அனுபவிக்கிறதும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அநேக உபத்திரவங்களுக்கு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்ற அப்போஸ்தலர் 14:22 அங்கு பவுல் அப்போஸ்தலன் புதிதான விசுவாசிகளுக்கு எச்சரிக்கிறான். பவுலினுடைய ஊழியத்தை பார், அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார். நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறான், அதனால் என்ன சொல்கிறான் வாயினாலே, நான் ஒடுங்கி போகிறதில்லை. நெருக்கம் வந்தது, எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வந்தது, தேவன் அதை தடை செய்யவில்லை, ஆனால் அவன் ஒடுங்கி போகவில்லை. கலக்கம் வந்தது, மனக்குழப்பம் வந்தது, ஆனால் மனமுறிவு அவன் அடையவில்லை. துன்பப்படுத்தப்பட்டான் பல தடவைகளிலே, பல தடவைகளிலே துன்பம் வந்து சூழ்ந்து கொண்டது. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படவில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகவில்லை. அதோ பார்த்தாயா? இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் அனுமதித்தார் பவுலினுடைய வாழ்க்கையிலே. சகோதரர்களே, எந்த இடத்திலுமே இல்லை. இயேசு வண்டை வந்ததுக்கு பிறகு எல்லாமே ஆசீர்வாதமாக அமையும். சகலதும் என்னுடைய சித்தப்படி அங்கே காரியங்கள் நடக்கும். ஒரு பிரச்சனையுமே இராது. எல்லாம் இயேசு பொறுப்படுப்பார். எந்த இடத்திலும் இல்லை. சொல்ல போனால் நீ மறுபடியும் பிறந்த அந்த நாளிலேயே சாத்தானுக்கு எதிரியாக நீ மாறுகிறாய். ஆனால் தேவன் உனக்கு அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை, அவருடைய வார்த்தையின் வல்லமையில், அவருக்காக அவர் அதை உன் வாயிலே கொடுத்து அவர்களுக்கு எதிராக உன்னை எழுப்புகிறார். அவர் உன்னோடு கூட இருந்து அவனை மேற்கொள்கிறார். அவர் வார்த்தை அந்த சங்கோலாய், அவரது கோலாகிய இந்த கோலின் வல்லமையை உன் வாயிலே அதை போட்டிருக்கிறார். மோசே எப்படி அந்த கோலை உபயோகித்தானோ அதே விதமாக இந்த வார்த்தையாகிய கோலை நீ வாயினாலே உபயோகிக்க, இருதயத்திலே விசுவாசித்து தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீ அந்த வார்த்தையை பேசும் பொழுது சாத்தான் கோட்டைகள் அந்த இடத்தில் உத்தேகப்படும். அல்லாவிட்டால் உனக்கு மிஞ்சினது வெறும் கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம். கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம் இல்லை. கிறிஸ்தவம் என்கிற ஒரு சொல்லும் வேத புத்தகத்திலே இல்லை. அதை நீ காண்பிக்கலாம் கூடுமானால். தேவன் உன்னை ஸ்தானாதிபதி என்று அழைத்திருக்கிறார். சோ பவுல் இப்படியாக சொல்லி நெருக்கங்கள் தன்னை சூழ்ந்திருக்கும் நேரத்திலும் தேவன் கைவிடவில்லை. கீழே தள்ளப்பட்டேன் உண்மைதான், ஆனால் நான் தள்ளிவிடப்படவில்லை, நான் மடிந்து போகவில்லை. அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் உடலிலே விளங்கும்படிக்கு, இந்த சரீரத்திலே அது காண்பிக்கப்படும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். பிரதர், இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் வல்லமை, அவருடைய வாழ்க்கையின் வல்லமை, அவருடைய ஆவியானவரின் வல்லமை உனக்கூடாக பாய்ந்து செல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் வல்லமை ஒவ்வொரு நேரத்திலும் உனக்குள்ளாக வேலை செய்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய வல்லமை அவர்களுக்கு உடாய் புறப்படும். அதுதான் அந்த வசனத்தினுடைய வெளிச்சம். எங்கே இப்படிப்பட்டதான செய்திகள்? அறிவு 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 என்று அறிவை எடுக்கிறார்கள், ஆனால் வல்லமை எங்கே? அபிஷேகம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்வது எங்கே? ஏன் இவர்கள் எல்லாமே அற்றுப்போய்விட்டது? பிசாசுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமை ஒரு விசுவாசிக்குள்ளே வேலை செய்யவில்லை. ஆனால் அவருடைய மரணத்தின் வல்லமை அவன் உள்ளே இருக்கும் பழைய மனுஷனை ஒட்டிக்கி போடவில்லை. ஆனால் பழைய மனுஷனை அவன் செத்து போகத்தக்கதாக அந்த இயேசுவின் சிலுவை அவனுக்குள்ளே வேலை செய்யவில்லை. ஆனால் அந்த கிறிஸ்தவன் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவனாயிருப்பான். பிசாசு அப்படிப்பட்ட விசுவாசிகளை ஒவ்வொரு நாளிலும் மேற்கொண்டே தீருவான். அதற்கே நாம் என் சொல்லுகிறாய். பிசாசு மேற்கொண்டே தீருவான் நிச்சயமாக. ஆனால் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடத்திலே இருந்தால் இயேசுவின் மரணத்தின் வல்லமை உனக்குள்ளாக அது வேலை செய்து கொண்டிருந்தால், பவுல் சொல்கிறது போல இயேசுவின் மரணம் எங்களுக்குள்ளாக தொடர்ந்து வேலை செய்கிறது, அவருடைய ஜீவன் எங்கள் உடலிலே காணப்படும்படிக்கு அப்படியாய் தேவன் அதை அமைத்திருக்கிறார். There is no power without the cross. You cannot have any power of Jesus without the death, the power of his death working within you. அவர் மரணத்தின் வல்லமை விசுவாசிக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்காவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாளாந்த வாழ்க்கையிலே உனக்கு கிடைக்காது. கிடைக்காவிட்டால் என்ன? உன் ஜபத்திலே வல்லமை இல்லை, உன் ஆவிக்குரிய ஜீவியம் செத்ததாயிருக்கும். நீ ஒரு மாதத்தை பின்பற்றுவாய் வகு சீக்கிரத்திலே. That is all. சோர்ந்து போவாய் வகு சீக்கிரத்திலே. நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி அவைகளை சந்திப்பது உனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஜபங்கள் ஜபிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது. தேவனுடைய திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய திட்டத்தையும் அறிய முடியாது. ஏன்? சிலுவை சுமந்த வாழ்க்கை இல்லை. மரணம், இயேசுவின் மரணம் உள்ளே வேலை செய்யவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் மரித்தார்கள். மனிதர்கள் மரித்தார்கள், பிரபலமானவர்கள் மரித்தார்கள், அங்கு ஒன்றும் இருக்கவில்லை. இயேசுவின் மரணத்திலே வல்லமை உண்டே. அது பழைய மனுஷனை கொண்டு போட்டது மட்டுமல்ல, பழைய மனுஷனை கொண்ட நிலையிலே வைத்திருக்கும். பழைய மனுஷனை சிலுவையிலே நிப்பாட்டினது மட்டுமல்ல, அவனுக்கு சாவை கொண்டு வந்தது மட்டுமல்ல, நான் அந்த சாவை அது கொடுத்து கொண்டே இருக்கும். இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை உண்டு, அது வேலை செய்யும் வல்லமை உண்டு. There is power in his death. சொல்லு, இயேசுவின் மரணத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் மரணத்திலே மிகுந்த வல்லமை உண்டு. The devil hates to talk about Jesus' death. இயேசுவின் மரணத்தை குறித்து பேச நடுக்கம். ஏ கொடூரமான இன்னசென்ட் லைஃப், அதாவது பாவமற்ற ஒன்றும் அறியாத ஒருவரை பிசாசு கொண்டு போட்டான் புத்தியினத்தினாலே. தீங்களா, அதனாலே அவனுக்கு பிடிக்காதது. தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், 11வது வசனம், சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். அவனை மட்டும் தனியே சொன்னானா? இல்லை, எங்களை எல்லாரையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறான். சாவுக்கு ஏதுவான இந்த உடலிலே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ள ஜீவன் எங்களுக்கூடாக வேலை செய்து கொண்டிருக்கும் படிக்க அவருடைய மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரணம் தொடர்ந்து வேலை செய்கிறதா? விசுவாசியைகள், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உனக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த மரணம் உனக்குள்ளாக வேலை செய்து கொண்டு இருக்கும் வரை பழைய மனுஷன் எழும்ப முடியாது, புதிய மனுஷன் எழும்பிக் கொண்டே இருப்பான். புதிய மனுஷனுக்கூடாக தேவ வல்லமை புறப்பட்டே தீரும். பழைய மனுஷனுக்கு மருந்து அவருடைய சிலுவை மரணம். அதனாலே தான் அவன் சொன்னார், அனுதினமும் உன்னை நீயே வருத்து அனுதினமும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லவன். சகோதரர்களே, இந்த போதனைக்கு ஜனங்கள் திரும்பாதே. தேவனுடைய திட்டத்தை இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு விசுவாசிகளும் எந்த ஒரு சபையும் நிறைவேற்ற முடியாது. நோ, death of Jesus will have to work within you, within me. அவருடைய ஜீவனின் வல்லமை எங்களுக்கு கூட விளங்கும்படிக்கு மரணம் எப்பொழுதும் எங்களுக்கு கூடாய் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், எப்பொழுதும் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறோம். ஏன் எப்பொழுதும் நாங்கள் பிரச்சனைகளுக்கு ஒப்புவிக்கப்படுகிறோம்? நாங்கள் ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கும் பொழுது அந்த நெருக்கங்களும் அந்த துன்பங்களும் அவை எங்களுக்குள்ளாக அந்த மரணத்தை இன்னுமாக அது செயல்பட வைக்கிறது. அந்த இயேசுவின் மரணத்தை செயல்பட வைக்கிறது. பழைய மனுஷன் குறுகி 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 போய்கொண்டிருக்கிறான். பழைய மனுஷன் இன்னும் 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 அவன் பலனற்றவனாக போய்கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கும் நேரத்திலே புதிய மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் பரிசுத்த ஆவியானவராலே அவன் புதிதாக எழும்புகிறான். ஆவிக்குரிய பிரகாரமாக, Then you begin to have power. Then you pray in the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. You can set your authority. அதிகாரம், ஏன்னா அதிகாரம் செலுத்தவே உங்களை அழைத்தார் இல்லை. You are a king, man. You are an ambassador. நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னார். நீ அதை சிறிதாக எடுக்கலாம். But you are an ambassador. You are representing a kingdom. ஒரு ராஜ்யத்துக்கு நீ பிரதிநிதியாக இருக்கிறாய். பரலோகமே உனக்கு பின்னாலே இருக்கிறது. ரோமர் 8 அதிகாரப்படுத்தல அது பாப்போம் இருக்கா. எப்பொழுதும் மரணம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. Oh, I tell you, get this message. You get a revelation. Take the cassette and listen over and over. மறுபடியும் 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 இதை திரும்ப திரும்ப கேள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எவ்வளவு கவலவாய் உனக்கூடாக வேலை செய்கிறதோ அவ்வளவு கவலவாய் அதற்கு தக்கபடி அத்தனை வீதம் உனக்கூடாக தேவ ஆவியானவருடைய வல்லமை பாய்ந்து செல்லும். ரோமர் 8:36-35 உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம். இப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? இயேசுவின் நிமித்தம் எப்பொழுதும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். ஐயோ பிரதர், எனக்கு தாங்க இயலாத பிரச்சனை பிரதர், உமது நிமித்தம் எப்பொழுதும் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம். அங்கே எப்பொழுதும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல, அதாவது கொலைக்கு வெட்ட கொண்டு போகப்படும் ஆடுகளைப் போல நாம் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி, அதை பார்த்தீர்களா? 37வது வசனத்துக்கு போங்க. இவை எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்கிறது அந்த நிலைக்கு வாரது எதுக்கு எப்ப தெரியுமா? எந்த நேரமும் கொலைக்கு அந்த நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எந்த நேரமும் அவ்விதமான நெருக்கத்துக்குள்ளாக போய்கொண்டே இருந்தால் முற்றிலும் ஜெயம் கொள்ளும் அந்த விசுவாசம், அந்த பயங்கர ஆவியானுடைய வல்லமை உனக்குடாக வெளிப்படும். இங்கே இருக்கு வசனம், எல்லாருக்கும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வல்லமை தேவை. ஆனால் அதுக்கு முதுக்கில் இருக்கிற அதுக்கு முன்னே இருக்கிற வசனம் தேவையில்லை. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அது இருந்தால் தான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆஹா, மரணம் வேலை செய்கிறதா? எல்லாருக்கும் வல்லமை தேவை, சிலுவை வேண்டாம். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை, சிலுவை எனக்கு வேண்டாம். சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. நோ, ஒன்றுமே இல்லை. சிலுவையை தாண்டி எங்காலே போக முடியாது. எத்தனை தடவை இயேசு சொன்னார், யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, ஓகே, டினை யுவர் செல்ஃப், டேக் அப் தி கிராஸ், ஃபாலோ மீ. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. பாவல் சொன்னான் சகோதரர்களே, ஓ அச்சேலோ ஒன்று குறைந்த 15:31 பாவல் சொன்னான், நான் ஒவ்வொரு நாளிலும் சாகிறேன். ஏன்? ஒவ்வொரு நாளிலும் நெருக்கம் அவனுக்கு வந்தது. ஒவ்வொரு நாளிலும் நான் சாகிறேன், அதாவது இயேசுவின் மரணத்தின் வலமை அவனுக்கூடாய் வேலை செய்து கொண்டே இருந்தது. இயேசுவின் மரணத்தின் வலமை அவனுக்கூடாய் வேலை செய்து கொண்டே இருந்தது. The power of the cross. இப்படியா இயேசுவின் வலமை அவனுக்கூடாய் வேலை செய்து கொண்டே இருந்ததானால் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் எடுங்கள். அப்போஸ்தலர் 19 அந்த வாழ்க்கையில் சில காரியங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்து நடினார். அற்புதங்களே விசேஷம், அதை விட விசேஷமான அற்புதம் என்றா, முழங்கால் வெட்டப்பட்டவனுக்கு முழங்கால் வளர ஆரம்பிக்கிறது, கால் வளர ஆரம்பிக்கிறது. நீ ஏன் முழிச்சு பார்க்கிறாய்? பூமி அந்தரத்திலே தானே தொங்குகிறது. உன்னையும் வைத்து, உன் வீட்டையும் வைத்து, அந்த கடலையும் வைத்து, எல்லா தேசங்களையும் வைத்து கால் வளருவது ஒரு சின்ன விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய பவுலின் சரீரத்தில் இருந்து சீலைகள், ஹேங்கர்சீஃப்ஸ் மற்ற துடைக்கிற அந்த சர்வியட்ஸ், அதுகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அவனுடைய வைத்திருந்த அந்த ஹேங்கர்சீஃப்ஸ் அதில் எடுத்துக்கொண்டு போய் வேலையாக்கள் காணாது, வியாதியின் மேல் போட்டார்களாம். வியாதி குணமாகியது, அங்கால பொல்லாத ஆவிகள் ஆக்களை விட்டு புறப்பட்டது. அனாயிண்டிங் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அபிஷேகம் அங்கே இது கூடாக போய் அங்கால போகுது. கைலங்கியில் வல்லமை இல்லை. தேவனுடைய பிரசனம் அந்த ஆள் வச்சிருந்தது. பார்த்தீர்களா? ஏன் பவுலின் கைகளால் விசேஷித்த அற்புதங்கள், விசேஷமான அற்புதங்கள் இடங்கள் நடந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் வல்லமை உள்ளே வேலை செய்து கொண்டிருந்தது. இயேசுவின் மரணத்தின் வல்லமை பழைய மனுஷனை நொறுக்கி அந்த புதிய மனுஷனை பலப்படுத்தி அவருடைய அபிஷேகம் வெளியே பாய்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு உனக்கு வல்லமை தேவையா? இன்றைக்கு இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறாயா? மேய்ப்பனை கேள், there is no shortcut. குறுக்கு வழி, ஒழுங்கை வழி இல்லை. இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவோம். 12வது வசனம், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் வேலை செய்கிறது. It says வேலை செய்கிறது. Death working in us, life in you. There is a principle here. கவனமாய்க்கள், ஒரு அடிப்படையான உண்மை இங்கே இருக்கிறது. டெஃப் of Jesus is working in me, Paul says. But life is working in you.
நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நாங்கள் எங்களுக்கு கூட விட வேண்டுமானால், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வல்லமை காணப்பட வேண்டுமானால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் வல்லமை எங்களுக்கு கூட தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய மரணத்துக்கு வல்லமை உண்டு, அவருடைய மரணத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை உண்டு. அது தொடர்ந்து வேலை செய்ய வேலை செய்ய உனக்கூடாக வெடிகுண்டு பயங்கர தேவனுடைய வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். உனக்கூடாக வல்லமை புறப்பட அவரது மரணம் தொடர்ந்து உள்ளே வேலை செய்ய வேண்டும். பைபிள் காலேஜுக்கு போறார்கள், இதை அறிஞ்சிருக்க வேண்டும். உன்னுடைய அறிவு ஒரு இலையான மாடாது, உன்னையும் உன்னுடைய வேத புத்தகத்தையும் வச்சு சுழட்டுவான் பேய். உன்னுடைய அறிவும் சர்டிபிகேட்டும் சரி வராது. இப்படியாக மரணமானது எங்களிடம், ஜீவனானது உங்களிடம் வேலை செய்கிறது. The death of Jesus continually works. அது தொடர்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவரது மரணத்தை தழுவி கொள்வாயா? அந்த சிலுவையிலே எப்பொழுதும் உன்னை காண்பாயா? கலாத்தியர் 2:20 பவுல் சொன்னபடி, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் ஜீவிக்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்துவை ஜீவிக்கிறார். அதோ பார்த்தீர்களா, விசேஷமான அற்புதங்கள் பவுலின் ஊடாக தேவன் செய்தார். ஏய், தொடர்பாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமை அவனுக்கூடாய் வேலை செய்து கொண்டே இருந்தது. பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ளுங்க, உடன் ஊழியக்காரிகள் அறிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரர்கள் பிள்ளைகள். இயேசு சொன்னார் யோவான் 14:12, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற காரியங்களையும் வேலைகளையும் செய்து அதை விட மேலான காரியங்களையும் அவன் செய்வான். பார்த்தீர்களே, அவரது மரணத்தின் வல்லமை தொடர்ந்து எங்களுக்குள்ளே வேலை செய்யும். இப்பொழுது வல்லமை எங்கே? இது ஒன்றுமே இல்லாமல் சிலுவையின் செய்தி மற்ற போனபடியினாலே அந்த 2 Timothy 3 எப்படியாய் வந்து முடிகிறது? தேவ பக்தி என்கிற வேஷம் தரித்து வல்லமையை மறுதளிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் சபையில் அநேகம் பேர் இருப்பார்கள். The spiritual life is power. The kingdom of God is power. தேவனுடைய ராஜ்யம் வல்லமையில் இருக்கிறது, பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வரும் ஆராதனை அல்ல, வல்லமையில் அது இருக்கிறது. You come here to get trained. இவ்வாறு நீ பயிற்றுவிக்கப்படுகிறதுக்காக பாட்டு படிக்க அல்ல, ஒரு ஆராதனைக்கு அல்ல. அவரது மரணத்தின் வல்லமை. யாருடைய மரணத்தின் வல்லமையை நீ கண்டாய்? சொல்ல போனா சில இடங்களிலே போய் செத்த வீட்டுக்கு போய் அந்த சவத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு மரணத்தினாவே அவர்களுக்குள்ளே போகும். இப்படியே முறைச்சு பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட கேட்டால், எப்போ நீ உள்ளே போன, நீ அந்த செத்த வீட்டில் போன, நான் இவன் முழிக்க முழிக்க பார்த்து கொண்டே இருந்தா. பவுலுக்கு பவுலின் வாழ்க்கையிலே பயங்கர வல்லமையே. எச்சனையோ தடவை அவரை கல்லால் அறிந்தார்கள். ஒரு தடவை அவனை கல்லால் எறிந்து அவன் செத்து போனான் என்று விலகி போனார்கள். அவனோ சில நிமிஷங்களில் எழுந்து நடந்து போனான். இயேசுவின் மரணத்தின் வல்லமை. இயேசு மரித்தார் என்று உலகம் சரித்திரபூர்வமாக அறிந்திருக்கிறது. அவர் மரணத்துக்கு வல்லமை உண்டு என்பதை அறியவில்லை. ஹல்லேலூயா. அவர் மரித்ததும் கல் குன்றுகள் வெடித்தன, பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவர் மரித்த பொழுது பழைய மனுஷன் மரித்தான். பிசாசின் மகன், பாம்பின் மகன், பாம்பின் சுவாபம் உள்ள பழைய மனுஷன். அதான் இயேசு சொன்னார், நல்லவன் ஒருவனாக இருமில்லை. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த பழைய மனுஷன் இருக்கிறான். நீயும் வைத்திருக்கிறாய், நானும் வைத்திருக்கிறேன். அவன் என்ன நிலையிலே இருக்கிறான் என்பதுதான் பெரிய கேள்வி.
அவன் செத்து கொண்டிருக்கும் நிலையிலே இருந்தால் வல்லமை உனக்கூடாக புறப்பட்டுக் கொண்டே இருக்கும்.
இயேசுவின் சிலுவை மரணம்.
எபிரேயர் அடுத்ததாக 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை ருசித்ததன் நிமித்தம், அனுபவித்ததன் நிமித்தம், மரணத்துக்கூடாக சென்றதன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். He tasted death for everyone. எங்களுக்காக மரணத்தை இங்க பார் ருசி பார்த்தார். மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த ஜீவனை நான் விடவும் முடியும், அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும். இந்த அதிகாரத்தை என் பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன். யாரும் அவருடைய உயிரை பறிக்க முடியவில்லை. அவராகவே அதை விட்டார், அவராகவே அந்த ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அதை பிடித்துக் கொள்ள அவருக்கு வல்லமை இருந்தது. சிலுவையிலே தொங்கி இருக்கலாம் 2 வருடங்கள், அவருக்கு வல்லமை இருந்தது. ஆனால் உனக்காக எனக்காக இந்த சம்பளத்தை கட்டி தீர்ப்பதற்காக அவர் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Praise the name of Jesus. 14:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், அதாவது இந்த சரீரத்திலே நாங்கள் குடியிருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த, அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு தமிழ் புத்தகத்திலே, பிழை. He had the power of death. மரணத்துக்கு இப்பொழுது அதிகாரம் இயேசுவின் கரத்திலே. 1:18 வெளிப்படையாக அப்படியாய் கூறுகிறது, மரணத்தின் திறவுகோல்களையும் பாதாளத்தின் திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வசனம் அடங்கிய அந்த இரத்த அறிக்கைகளை செய்யும் பொழுது நாம் அவருடைய மரணத்தை பகிரங்கமாக ஆவிக்குரிய உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். அதிலே வல்லமை உண்டு. There is power. You are proclaiming his death. இரத்தம் சிந்தப்பட்டது, அதன் பிறகுதான் அவர் மரித்தார். இதோ முதலாவதாக பிசாசுனுடைய அதிகாரம் வல்லமையில் இருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார் மரணத்தினாலே. அவரது மரணம் பிசாசின் அதிகாரத்தை உடைத்த, ஜனங்கள் மேல் வைத்திருந்த அந்த கள்ளமாக எடுத்துக்கொண்ட அந்த அதிகாரம் உடைக்கப்பட்டது. கொலோசியர் 2:14-15 அப்படித்தான் கூறுவது, எல்லா அவருடைய ஆயுதங்களையும் இயேசு உரிந்து கொண்டார் மரணத்தினாலே. மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்க, அதோ பார்த்தீர்களா, அவனது அதிகாரத்தை அழித்து போட்டார், அவருடைய குருட்டாட்டங்களை எடுத்து போட்டார், அவருடைய வல்லமை ஆயுதங்களை உரிந்தறிந்தார். யாருக்காய்? அவருக்காய் இல்லை, நமக்காக. நமக்காக அதற்கேற்றபடி அவனை எதிர்க்கும் ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அறிக்கை வசனங்கள், அவரது நாமத்தின் அதிகாரம், பரிசுத்தாவியானவருடைய நிறைவு. ஆஃப் கோர்ஸ், பிரதான திறப்பாகிய பரிசுத்தாவியானவருடைய நாங்கள் தேவனோடு வைத்திருக்கும் அந்த ஜப பாஷை. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஸ்தானாதிபதிகளாய் எழுமங்கள். நீ பாசராக்க வேண்டிய அவசியம் இல்லை. God says you are an ambassador. தேவன் சொல்கிறார் நீ ஒரு ஸ்தானாதிபதி. ஸ்தானாதிபதிகளின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தை. அவர்களுடைய வார்த்தையை தான் உறுதிப்படுத்துகிறார். ஏசாயா 44:24-25 You are an ambassador. You represent a kingdom. தேவராட்சியத்தை நீ அதுக்கு பிரதிநிதியாயிருக்கிறாய். See that? அவனுடைய அதிகாரத்தை உடைத்தறிந்தார். மரணச்சினாலே இது நடந்தது. மரணச்சினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். ரோமர் 5:10 அவர் மரணம் இவைகளை செய்தது. அடுத்த வசனத்திலே நாங்கள் வாசித்தால், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணி அப்படியானார். மரண பயத்திலே இருந்து விடுதலையாக்கும்படிக்கு இயேசு மரணத்தை ருசித்தார். அவர் மரணத்தின் வல்லமை நம்மை அந்த பயத்திலே இருந்து விடுதலையாக்கும். மரண பயத்திலே இருந்து விடுதலையாக்கும். See that sister confessed that scriptures. Namsaham.